بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، فخير الحديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، كل ضلالة في النار. أنبيكم يا صحابة الخير، السلام عليكم ورحمة الله وبركاته. إن ري نمد تليباها நல்ல அமல்கள் சம்பந்தமாக, நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்குரிய, அதேபோன்று ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குரிய அடையாளங்கள், அமல்கள் இபாதத்துகளில் நாம் பேண வேண்டிய சில ஒழுங்குகள், அவற்றை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். நாம் முதலாவது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு அமலை ஏன் செய்கிறோம்? இந்த கேள்விக்குரிய பதில் நமது உள்ளத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அமலை ஏன் செய்கிறோம் என்றால், அந்த அமலின் மூலம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் திருப்தியையும் அடைந்து கொள்வதற்கும், மறுமையுடைய நாளில் அதேபோல் நமது கபருடைய வாழ்வில் அதன் மூலம் நாம் வெற்றி பெறுவதற்கும், நிலையான சுவர்க்கத்துக்குரியவர்களாக நாம் மாறுவதற்கும் தான் நாம் ஒரு அமலை செய்கிறோம். இந்த நோக்கத்தை நாம் அடைந்து கொள்வதாக இருந்தால், மன்னரை வாழ்வினுடைய வெற்றி, மறுமை வாழ்வினுடைய வெற்றி, ரப்புடைய திருப்பொருத்தம், நிலையான சுவனம், இந்த அனைத்தையும் நாம் பெறுவதாக இருந்தால், அந்த இபாதத், அந்த வணக்கம், அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டு அந்த இபாதத் அமல் அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவருடைய செயல்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நற்செயல்கள் புரியக்கூடிய அனைவருடைய நற்செயல்களையும் அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் மறுமையுடைய நாளில், அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய செயல்கள் யாருன்னால் நிராகரிப்பாளர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிராகரிப்பாளர்கள், அவர்கள் செய்த நல்ல அமல்கள், நற்காரியங்கள் இருக்குமா இல்லையா, நற்கர்மங்கள் இருக்கும், உதவி வேலைகளுக்கு உதவி செய்திருப்பார்கள், உறவினர்களை கவனித்திருப்பார்கள், இப்படி இந்த நற்கர்மங்கள் மறுமையில் என்ன செய்யப்படும் என்றால், ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் சொல்கிறான் அவற்றை நாம் அப்படியே பறந்து செல்கின்ற புழுதிகளைப் போன்று, பஞ்சை போன்று நாம் அதை ஆக்கிவிடுவோம், அதற்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை. எனவே அனைவரும் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அதேபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை பற்றி கேட்கிறார்கள். நல்ல மனிதர் என்றால் அவர் குடை கொடுப்பவர், தான தர்மங்கள் கொடுப்பவர், ஏழைகளை கவனிப்பவர், அரவணைப்பவர், இது வந்து அவருக்கு மறுமையில பயன் கொடுக்குமா அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹுன்னா கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்ஃபஉ, அது அவருக்கு பயனளிக்காது. ஏன்னா அவர் ஒரு தடவையாவது யா அல்லாஹ் என்னை அனைவரும் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமையுடைய நாளில் என்னை மன்னித்து விடு என்று அவர் கேட்கவில்லை, அல்லாஹ்வை அவர் ஈமான் கொள்ளவில்லை, மறுமை ஈமான் கொண்டிருக்கவில்லை. அப்படின்னா அது பயன் அளிக்க, எது பயன் தரும் என்று சொன்னால் ஈமான். முதலாவது என்னது? ஈமான். ஈமான் உடையவர்களுடைய நற்செயல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் இன்னல்லதீன் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், குர்ஆன் நிறைய இடங்கள் நீ பார்க்கலாம், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். எனவே ஈமான் என்பது நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மிக முக்கியமான அடிப்படை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எடுத்து பாருங்க, அபூ தாலிப் எவ்வளவு வந்து தீனுக்கு உதவியா இருந்தார் இல்லையா, ஆனாலும் அவரிடம் ஈமான் இல்லாத காரணத்தால் அந்த அனைத்தும் என்ன செய்யப்பட்டது? அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆனில், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹுவை பயந்து அஞ்சி வாழ்வோரிடமிருந்துதான் அவன் நற்கருமங்களை ஏற்றுக்கொள்கிறான், நல்லமல்களை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப எனவே உள்ளத்தில் இந்த பயம், இந்த தக்வா, இறையச்சம் என்பதெல்லாம் ஒருவரிடம் இருக்க வேண்டும். இந்த பண்பு மிக முக்கியமானது. இது வந்து என்ன செய்யக்கூடாது? ஒருவர் வந்து தன்னை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாற்றக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கக்கூடாது. தக்வா, இறையச்சம், எந்த சந்தர்ப்பத்திலும் இறையச்சத்தோடும் தக்வாவோடும். தக்வா என்பது அவரை காக்கக்கூடியதாக, அவரை தக்வா என்பது அவரை பாவங்களும் தடுக்கக்கூடியதாக தக்வா இருக்க வேண்டும். அப்ப தக்வாவுடையவரிடமிருந்துதான் நல்ல அமல்கள் அங்கீகரிக்கப்படும். பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்தம்மு லிக்லத்தில் அமல், நான் செய்த அமல் குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுவதை விட, அந்த கவலையும் இருக்க வேண்டும். எந்த கவலை? நான் செய்கின்ற அமல்கள் குறைவாக இருக்கிறதே என்ற கவலையும் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் அழுதார்கள், அவர்கள் கவலை கொண்டார்கள். அவரிடம் அதற்குரிய காரணம், ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்த அமல்கள் குறைவாக இருக்கிறதே என்று அழுகின்றார்கள். நான் செய்த அமல்கள் குறைவாக இருக்கிறதே, எனது முடிவு நரகமா சுவர்க்கமா என்று எனக்கு தெரியாது. இப்படி கவலைப்பட்டவர்கள் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தீனுக்கு வந்து அவர் மாதிரி கல்வியில இல்மில் ஒரு பங்களிப்பு செய்தவர்கள் இருக்க முடியாது இல்லையா. எடுத்தீங்கன்னா அல்லாஹுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு இல்ம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை ரிவாயத்து செய்வதில் முதன்மையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர் மரண வேளையில அழுகின்றார், கண்ணீர் வடிக்கிறார் என்று சொன்னார், நான் செய்த அமல்கள் குறைவாக இருக்கிறதே என்று. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். வெறவே குறைவாக இருக்கிறது என்று நபித்தோழர்கள் கவலைப்பட்டார்கள், அந்த கவலையும் இருக்க வேண்டும். இங்க அழிவதி என்ன சொல்றாங்க, எனது அமல்கள் குறைவாக இருக்கிறதே என்று ஒருவர் கவலைப்படுவதை விட எனது அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்று அந்த கவலை இருக்க வேண்டும். இது முக்கியமானதா இல்லையா? எனது இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா என்ற அந்த கவலையும் அதற்குரிய அந்த முக்கியத்துவமும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், அலம் தஸ்மஊ, நீங்கள் அல்லாஹ் கூறுவதற்கு செவிமடுக்கவில்லையா? அவன் தக்வாவுடையவரிடமிருந்துதான் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். எனவே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்ப இதை வந்து நாம் இதுல கவனம் செலுத்தணும். சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்படுதோ இல்லையோ அதை பற்றினா அவருக்கு கவலை இல்லை, அவர் என்ன செய்வாரு, கடமையை நிறைவேற்றி விட்டு போவார். கடமை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். சிலவங்க கடமைக்காக நிறைவேற்றுவார்கள், அதுல அந்த எந்த அந்த உயிரோட்டமும் அதில் இருக்காது. அந்த செயல்கள் நல்ல அமல்கள் எந்த ஒரு உயிரோட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு சடங்குக்காக என்ன செஞ்சிடும், செயல்கள் மாறிவிடும். சடங்குக்காக மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது அந்த ஒழுங்கான முறை சரியான முறையில் இல்லைன்னா அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அல்லாவுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அப்ப இதை நீங்க முதலாவது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அமல்கள் விஷயத்தில், இபாதத்துகள் விஷயத்தில் முதலாவது ஒருவர் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏன் இந்த அமலை செய்கிறேன், இந்த அமலை நான் என்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செய்யும் போது அது அங்கீகரிக்கப்படும். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான பண்பு ஈமானும் தக்வாவும், ஈமான் அதே போன்று தக்வா இறையச்சம், இதற்கு உட்பட்டு இருக்கும் போதுதான் அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக அலி ரலி அல்லாவுடைய கூற்று என்ன, அலி ரலி அல்லாவுங்க என்ன சொன்னார்கள், இவ்வளவு உங்களுக்கு சொல்லி தந்தீங்க, இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எனவே அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது தொடர்பாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் சில அறிஞர்களுடைய செய்திகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன் அல்லாஹ் லா யக்பலு மினல் அமலி இல்லா அஹ்லஸஹு வ அஸ்வபஹு, அல்லாஹ்விடத்தில் ஒரு அமல் ரெண்டு பண்புகள் ரெண்டு விதிகளுக்கு உட்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று இஹ்லாஸ், அடுத்ததாக நபி ஒளி. இந்த இரண்டுக்கும் உட்பட்டிருந்தால் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை தான் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அப்ப இதனைய முதலாவதாக புரிந்து கொண்டு அடுத்து நீங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்பதற்கு வெளிப்படையான எந்த ஒரு ஆதாரம் இல்லை. நமக்கு தெரியுமா, யாருக்கா சொல்ல முடியுமா? இப்ப நாம் வந்து இஷா தொழுதோம், இந்த இஷாவுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, யாருக்கா சொல்ல முடியுமா சொல்லுங்க? யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நாம் உறுதியாக எதை நம்ப வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற என்ன செய்யணும், அந்த உறுதி நமக்குள் இருக்க வேண்டும். அந்த உறுதி என்ன செய்யணும், நமக்குள் இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த செயல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்ற பகுதி என்னவென்று சொன்னால், நாம் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அதை செய்தோமா அப்படின்றது முக்கியமா இல்லையா? அந்த பண்புகளை வந்து நாம் அந்த அமலுக்குள் நாம் ஆக்கிக் கொண்டோமா என்று அந்த முக்கியமான பகுதியை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து அந்த அடையாளங்கள்ல சொல்லும் போது, ஒரு அமல் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு நாம் பார்க்கின்ற போது, ஒருவர் பாவங்களின் பக்கம் திரும்பாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவர் நல்ல அமல்கள் செய்து நற்கருமங்கள் செய்துவிட்டு திரும்ப என்ன செய்யறது, பாவங்களின் பக்கம் அவர் செல்லாமல் இருப்பது என்பது அந்த அமல்கள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் அது. இப்படி எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், நாம் வந்து இந்த ஹதீஸ நிறைய கேட்டிருக்கோம். எந்த ஹதீஸ? ஒரு விபச்சாரி, ஒரு மோசமான பெண், நாய்க்கு வந்து தண்ணீர் புகட்டிய காரணத்தால் அவளுக்கு என்ன செய்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கிடைத்து அவள் பொருந்திக் கொள்ளப்பட்டார். இந்த ஹதீஸ் நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா? கேட்டிருக்கிறோம். நீ இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு இந்த செய்தியில். என்னவென்று சொன்னால், இப்ப அந்த பெண் வந்து மன்னிக்கப்படுகிறார் என்று சொன்னால், திரும்ப அந்த பாவத்தை அவ செய்வா, திரும்ப அந்த பாவத்துக்கு அந்த பெண்மணி செல்வாளா, சென்றிருக்க வாய்ப்பு இருக்குதா? என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, சென்றிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான் சொன்னா என்னது, திரும்ப செய்யல. அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் சொன்னா அந்த பெண்மணி திருமணம் செய்ய மாட்டா, அதுக்கு செல்ல மாட்டார். இப்ப நீ என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப விபச்சாரம், அதனுடைய பயங்கரமான தன்மைகள், மோசமான தன்மைகள் அதெல்லாம் அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அவர் திருந்தினதாக அங்க வரல, அவ மன்னிக்கப்பட்டதாக வரல. என்ன வருது, ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தான் மன்னிக்கப்படுறா, அப்படிதானே? இதுல நீங்க முக்கியமான ஒரு இடம் கவனிச்சு சொன்னா, அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு செய்த ஒரு பெரிய அருள் என்ன தெரியுமா, அந்த பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் சொன்னா, எந்த பாவத்தை அந்த பெண் செய்து கொண்டிருந்தாலோ அந்த பாவத்தின் மீது என்ன ஏற்படுது, வெறுப்பை அல்ல என்ன செய்யறாங்க அந்த உள்ளத்தில் ஏற்படுத்துறான். அவ திரும்ப அந்த பாவத்துக்கு போகலன்னா அது அங்க நடந்தாதான் முடியும், அல்லாஹ் அதை செய்தால் தான் என்ன செய்ய முடியும், அவ அந்த பெண்மணி அந்த பாவத்தை மறுபடியும் செய்ய முடியாமல் செய்யாமல் இருக்கலாம். அப்ப கொஞ்சம் நல்ல இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இடம் என்ன சொன்னால், அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். எது தெரியுமா, அந்த பாவங்களின் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு இருக்கிறேன், அதை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திட்டான் சொன்னா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான், பாவங்களுக்கு போக மாட்டான். அதனால குர்ஆன் இலைக்கும் சூரத்துல் ஹுஜுராத் எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய அருள் என்ன, உங்களுக்கு பாவத்தையும் குஃப்ரையும் அதே போன்ற அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பாக்கி விட்டான். அந்த வெறுப்பால என்ன செஞ்சுட்டான், உங்களுக்குள்ள போட்டான். இது அல்லாஹ் செஞ்ச அருள். அப்ப சுபஹானல்லாஹ், அப்ப இதுல நாங்க என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, இப்ப அந்த பெண் மன்னிக்கப்படுறா, அந்த மன்னிப்போட சேர்த்து அவன் என்ன செய்யறா சொல்லுங்க, திரும்ப பாவத்துக்கு போகல. அப்ப அங்க ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த பெண்ணுடைய அந்த செயல் என்ன செய்யப்பட்டது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப அதே மாதிரி இப்ப நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குரிய ஒரு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா, நாங்க பாவங்களின் பக்கம் செல்லாமல் இருப்பது, பாவங்களுக்கு திரும்ப செல்லாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய ஆதாரம். எடுத்து பாருங்க, இப்ப தௌபா என்பது ஒரு அமலா இல்லையா, தௌபா என்பது ஒரு வணக்கமா இல்லையா, வணக்கம் தானே. இப்போ தௌபா வந்து அங்கீகரிக்கப்படுவதற்குரிய விதிகள் என்ன, ஒரு தௌபா ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய தௌபா அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய விதிகள் என்னன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவோம், முதலாவது இஹ்லாஸ் அப்படிதானே, முதலாவது என்ன சொல்லுவோம், இஹ்லாஸ் உள்ள தூய்மை சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம், அந்த பாவத்தை பற்றிய அந்த ஒரு குற்ற உணர்வு, அந்த பாவத்தை பற்றிய ஒரு அந்த உணர்வு இருக்கே, அதை நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேனே என்ற அந்த உணர்வு இருக்குது, இந்த உணர்வு இருக்கு. அந்நதாமண்டா சொல்லுவாங்க, அந்நதாமண்டா கவலைப்படுது. சில அறிஞர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது பாவத்தை விட கொடியது எது தெரியுமா, பாவத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுன்னு சொல்றான். பாவத்தை விட கூடியது தெரியுமா, பாவத்தை பற்றி அந்த கவலை வராமல் இருக்குதானே, அது அதை விட பயங்கரமானது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. இப்ப பாவத்தை பற்றி ஒருத்தனுக்கு உள்ளத்துல கவலை வரலன்னா என்ன பொருள், பாவத்தை பற்றி ஒருத்தனுக்கு அந்த நதாம அந்த கவலை வரலன்னு சொன்னா அந்த உள்ளம் மரணித்து விட்டது என்று பொருள், அந்த உள்ளம் என்ன செய்து விட்டது, மரணித்து விட்டது என்று பொருள். அதனாலதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், எவனுக்கு பாவத்தை பற்றிய அந்த கவலை அடைந்து நான் தவறு செஞ்சுட்டேனே என்ற அந்த கவலை உணர்வு வரவில்லையோ, அவன் எதை எண்ணி அள வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது என்பதை நினைத்து அவன் அள வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒருத்தன் இந்த இடத்துக்கு உடனே வரமாட்டான், எப்படி வருமாட்டா, படிப்படியாகத்தான் வருவான். எப்படி, தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட ஈடுபட ஈடுபடன்னு செஞ்சிருமாடா, அந்த உணர்வு அப்படி பிடுங்கப்படும். எது, அந்த பாவத்தை பற்றிய கவலைக்கு தானே, நான் இப்படி தவறு செய்தேன், இது ஒரு தவறு, இது ஒரு பாவமே, இது இப்படி செய்யலாமா, இப்படியான இந்த உணர்வு இருக்குதே, இந்த உணர்வும் மரணிக்கும் உடனடியாக அல்ல, படிப்படியாக அவன் பாவத்தில் மூழ்கி 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 கடைசியில் என்ன செய்யணும்டா, அந்த உள்ளத்தில் அது அப்படியே அந்த கவலை என்று இது பிடுங்கப்படும். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அவன் அவனுடைய உள்ளம் மரணித்ததை எண்ணி அலட்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இது முக்கியமான ஒரு இடம். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கொள்ளேன் என்று சொன்னா, இந்த செய்தியில அதாவது இந்த உள்ளம் வந்து நன்மையை வந்து விரும்பக்கூடியதாகவும் பாவத்தை வெறுக்கக்கூடியதாகவும் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆதாரம், நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப தௌபாவுக்குரிய மூன்றாவது விதி முதலாவது என்ன சொன்ன சொல்லுவோம், முதலாவது என்னது, ரெண்டாவது அந்த கவலை அந்த பாவத்தை பற்றி அந்த உணர்வு, மூன்றாவது என்ன, அந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்ற அந்த உறுதி, திரும்ப நான் அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன், எண்ணிக்கூட பார்க்க மாட்டேன் என்ற அந்த உறுதி, இது இருக்க வேண்டும். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அதாவது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எது முக்கியம், திரும்ப நான் அந்த தவற செய்ய மாட்டேன். அப்ப இதே மாதிரி தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒருவரிடம், அதே போன்று நோன்பை நோக்கக்கூடிய ஒருவரிடம், உம்ரா செய்யக்கூடிய ஒருவரிடம், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒருவரிடம், நான் திரும்ப பாவத்துக்கு போக மாட்டேன் என்ற உறுதி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஆதாரம், அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு. அப்போ நான் எத்தனை விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன், ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய விஷயங்கள்ல சில விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, உங்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு. மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது அதே போன்ற ஒரு இபாதத் இரண்டு முக்கியமான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அரபுல் அதுக்கு சொல்லுவாங்க, அதாவது அல் ஹவுப் ஒரு ரஜா என்று சொல்லுவாங்க. அல் ரஜா என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அந்த வணக்கத்தை செய்யுது. அல்லாஹ்வுடைய அருளை நாம் அதில் எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய நன்மைகளையும் எதிர்பார்ப்பது. இரண்டாவது என்னென்னா அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அச்சம், அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அச்சம். இந்த இரண்டும் சமநிலையில் அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், ஒன்றை ஒன்று மிகைக்க கூடாது. அதுல என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். இவன் எடுத்து பாருங்க, சிலவங்க பாவத்திலே மூழ்கி இருப்பான், அவர்கிட்ட கேட்டா ஒரே ஒரு பதில் தான் வரும். என்ன பதில், அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ் மன்னிப்பவன், அவனுடைய மன்னிப்பு விசாலமானது, அவனுடைய ரஹமத் விசாலமானது, இது யாருடைய வாழ்ந்து வரக்கூடிய பதில்? பாவத்திலே 24 மணி நேரம் மூழ்கி இருக்கிறான். இவனுக்கு வந்து பாவத்திலிருந்து திருந்தி ஒரு நல்ல மனிதரா வாழப்பான்னு சொன்னா பதில் என்னதுன்னு வருது? அல்லாஹ் மன்னிப்பவன், அவனுடைய மன்னிப்பு விசாலமானது, அவனுடைய ரஹமத் விசாலமானது. இந்த பதில் சரியாது. அவன் சொல்லக்கூடியது வந்து உண்மை, ஆனா இவன் சொல்லக்கூடிய இடம் இது பொருத்தமான இல்ல. இது வந்து அவன் என்ன செய்யறான்? தன்னை அழித்துக் கொள்கிறான். ஏமாற்றம், இது ஏமாற்றம். அல்லாஹ்வுடைய ரஹமத் விசாலமானதுதான். அது வந்து ஒரு மனிதன் நன்மைகளில் நல்லமல்களில் ஈடுபடும் போதுதான் அது உண்மையாக யதார்த்தமாக இருக்கும். அவன் பாவங்களை பொறுத்தவரை அவன் பாவங்கள் இருந்து விடுபட்டு மீள வேண்டும். அதிலே தொடர்ச்சியாக இருப்பதற்கல்ல இந்த இந்த அல்லாஹ்வுடைய இந்த உன்னதமான பண்பு. அதே போன்றுதான் தண்டனையை பற்றி அச்சம் என்பதும் அளவு கடந்து போகக்கூடாது. ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும் இபாதத்தில். இதை கவனிச்சுக்கோங்க. இதுக்கு ஆதாரமாக நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். ஒரு வசனத்தை பாருங்க, வல்லதீன யுதூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவங்க அல்லாஹ்வுடைய வழியில கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய வழியில அவங்க கொடுக்கறாங்க. அவங்க எப்படி கொடுக்கறாங்கன்னு சொன்னா பயந்த நிலையில் கொடுக்கறாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க, பயந்த நிலையில் கொடுக்கின்றார்கள். வ குலூபுஹும் வஜிலா, அந்த உள்ளங்கள்ல அச்சம், பயம், அந்த அல்லாஹுவை பற்றிய பயம் அச்சம் எல்லாம் அந்த உள்ளத்தில் நிறைந்திருக்கும். அந்த நிலையில் அவர்கள் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நல்ல அடியார்களுடைய பண்பை சொல்கிறான். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இவங்க வந்து ஏன் இப்படி பயந்து கொடுக்க வேண்டும்? அவனோட கேள்வி அதுதான். இப்ப இவங்க வந்து ஏன் இப்படி பயந்து கொடுக்க வேண்டும்? இவங்க வந்து பாவம் செய்யறாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்றானே, அப்ப இவங்க வந்து இப்படி பயந்து பயந்து ஏன் கொடுக்க வேண்டும்? இவங்க பாவம் செய்யறாங்களா? மதுபானம் மறந்துறாங்களா? திருடுறாங்களா? அல்லது விபச்சாரம் செய்யறாங்களா என்று ரசூலுல்லாஹி அலைஹி கேக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் இவங்க இப்படி பயந்து பயந்து கொடுக்க வேணும்? இப்போ பெரும்பாலும் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல அமல செய்யும் போது என்ன செய்யறது? இப்படி பயம் இல்லை. பாவத்தை செய்யும் போது ஒரு பயம் வரும். பொதுவாக நீங்க எடுத்து பாருங்க, எங்க பயம் வரும்? ஒரு பாவத்தை செய்யும் போது ஒரு பயம், குற்ற உணர்வு எல்லாம் இருக்கும். ஆனா நன்மையை பொறுத்தவரை அப்படி இருக்காது தானே? ஆனா நன்மையில பாருங்க, இந்த அல்லாஹ் இங்க சொல்றாங்க, அந்த உள்ளங்கள் நன்மையை கூட எப்படி செய்யுமாம், எப்படி செய்யுமாம், அந்த பயத்தோடும் உள்ளச்சத்தோடும் அந்த அச்சத்தோடும் செய்யும் என்று அல்லாஹ் இங்க சொல்றான். இப்ப ஆயிஷாவுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இவங்க ஏன் இப்படி பயந்து செய்ய வேணும்? இவங்க பாவம் செய்யறாங்களா? இவங்க பாவிகளான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அதாவது ஆயிஷாவே, நீங்கள் விளங்கியது போன்று அல்ல, நீங்க விளங்கியது போன்று அல்ல. அங்க என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான், அதாவது அவங்க யார் என்று சொன்னால் பாவிகள் அல்ல, அவங்க நோன்பு வைப்பவர்கள். யசூமுன், கடமையான நோன்பு மட்டுமில்லை, சுண்ணத்தான நோன்புகளை கூட உரிய முறையில் நோக்கக்கூடியவர்கள், தொழுகையை பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்கள், தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், அவங்க தான் இது. அல்லாஹ் இங்க சொல்றவங்க அவங்க தான். அவங்க எதை பயப்படுறாங்கடா, இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடுமோ என்ற அச்சம். அந்த அச்சம் தான் அவங்க இந்த காரியம், இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம். இவங்க தான் நன்மையில விரைந்து செல்பவர்கள். இந்த பண்பு யார்கிட்ட இருக்குமோ அவங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கும் அடுத்த பண்பு? நன்மையில் விரைந்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப இது வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம். என்னன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய அமல பற்றி அந்த அச்சம், அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையான்ற அந்த பய உணர்வு இருக்குதானே, அது இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நாங்க என்ன செய்வோம், அந்த அமலை நல்ல முறையில் செய்வோம். சரிங்களா? நாங்க எப்படி செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள எந்த கட்டாயமும் கிடையாது. அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அடுத்த ஒரு பண்பு தான், நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல். ஒரு அமலை செஞ்சு முடிச்சிட்டுமா, யா அல்லாஹ் இதை எம்மிடமிருந்து, இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்ற துவா முக்கியமானது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் இஸ்மாயில் அலைஹி இஸ்லாத்துடைய துவாவை சொல்கிறான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இந்த துவா அரபுல தெரியாட்டி தமிழ்ல கூட சொல்லலாம். பொருள் என்ன? யா அல்லாஹ் இதை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ செவியேற்பவனாக, யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். புரியுதா சொல்றது? அப்ப ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் இந்த துவா எப்ப கேட்டாங்க சொல்லுங்க பாபா? இந்த துவா எப்ப கேட்டாங்க? காபாவை அவங்க என்ன செஞ்சாங்க? புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சுட்டு அவங்க கேட்ட துவா, யா அல்லாஹ் இந்த காரியத்தை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயா. அல்லாஹ் ஏன் இதை குர்ஆன்ல சொல்றான்? இது நாங்க சிந்திச்சோமா, இந்த செய்தி அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்ல வேண்டும் அப்படின்னு நாங்க சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் அல்லாஹ் சொல்றான் என்றால், நாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டாலும் இந்த துஆவை செய்ய வேண்டும். என்ன துஆ? அல்லாஹ் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியேற்பவனாக யாவற்றையும் அறிந்தவனாக நீ இருக்கிறாய். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நாம் அமல்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது பாவ மன்னிப்பு என்பதை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக பாவ மன்னிப்புகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னும் ஒரு தலைப்பு இருக்கு. என்ன தலைப்புன்னு சொன்னா, அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தோட சம்பந்தப்படுத்தியும் அதுல சில செய்திகள் இருக்கு. அமல்களை பொறுத்தவரை அமல்களை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், நபி வழிக்கு உட்பட்டதாக ஒரு அமல் இருக்கும் போதுதான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். நபி வழிக்கு முரணாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதற்கு மிகப்பெரிய ஆதாரம் புகாரி முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நாம் ஏவாத ஒன்றை, நாம் கட்டளையிடாத ஒன்றை எவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும். நல்ல வேலை, இந்த ஹதீஸ வந்து நாங்க எந்த நேரம் சிந்தனையில வச்சுக்கொள்ள வேண்டும் கேட்டீங்கன்னா, இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நபி வழியில இல்லாத எந்த ஒரு செயலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நபி வழியில முன்மாதிரி இல்லையா, அது நிராகரிக்கப்படும். பல கோடிகள் செலவழிக்கலாம், பல லட்சங்கள் செலவழிக்கலாம், பல தியாகங்கள் செய்யலாம், நபி வழியில முன்மாதிரி இல்லையா, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பாருங்க, இப்ப வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஒரு சிறந்த நாளா இல்லையா? வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஒரு சிறந்த நாள், ஒரு சிறப்புக்குரிய நாள். வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு, வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் என்பதற்காக ஒருவர் அவராக சில வணக்கங்களை அவராக உருவாக்கி செய்யலாமா என்றால் முடியாது. இதற்கு நீங்க அழகான ஒரு ஆதாரத்தை புகாரில பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லாஹி இதனுடைய மனைவி அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, நோன்போடு இருக்கிறாங்க. எப்ப இது? வெள்ளிக்கிழமை நாள். நல்ல கவனிங்க, வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் இல்லையா? சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். வெள்ளிக்கிழமை நாள்ல அவங்க நோன்போடு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கிறாங்க, அவங்க வரும்போது அவங்க சொல்றாங்க, நான் நோன்போடு இருக்கிறேன் என்று சொல்றாங்க வெள்ளிக்கிழமை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, நீங்க வந்து நேற்று நோன்பு நோற்றீங்களான்னு கேட்கிறாங்க. நீங்க நேற்று நோன்பு இருந்தீங்களான்னு கேட்கிறாங்க. நேற்று எப்ப அது வியாழக்கிழமை நோன்பு இருந்தீங்களான்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லா. சரி, அப்ப நாளைக்கு நோன்பு இருப்பீங்களான்னு கேட்கிறாங்க. சனிக்கிழமை நோன்பு இருப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நோன்ப விடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய, நோன்ப விட்டுருங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன ஆதாரம், நபியுடைய அங்கீகாரம் தேவை. நல்ல, நீங்க இதை கவனிக்கிற விஷயம், வெள்ளிக்கிழமை வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சிறந்த நாள் இல்லையா? ரசூலா சொன்னா இல்லையா, ஒரு சிறப்பான நாள். நோம்பன்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. நோம்பன்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. வெள்ளிக்கிழமை என்ன நாள், ஒரு சிறந்த நாள். இப்ப வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்பதற்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரு வணக்கத்தை தான் செய்யறாங்க. புதுசா ஒன்றும் இல்ல, மார்க்கத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹி அனுமதிச்சாங்களா தடுத்தாங்களா? அங்க நீங்க சட்டத்தை விழுங்க. என்ன சட்டம் ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, நாளை நோன்பு இருப்பீங்களா, நேற்று நோன்பு இருந்தீங்களா, இல்ல, அப்ப நீங்க நோன்ப விழுங்க. சுபஹானல்லாஹ். இப்ப ஒருத்தர் இப்படி கேள்வி, இப்ப நிறைய பேர் அப்படித்தானே கேக்குறேன், நோன்பு பிடிச்சா என்ன தவறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிற மாதிரி இருக்குமா இல்ல இந்த கேள்வி? ஒருத்தர் வந்து நிறைய பேர் கேட்கலாம், நோம்பு பிடிக்கிறது என்ன பாவமா, நோம்பு பிடிக்கிறது என்ன பாவமா, அதுவும் ஜும்மா நாள்ல இப்படி கேட்கலமா? யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல், மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தர வந்த தூதர். எனவே இப்படியான வாதங்கள் என்பது ஒரு மடமையானது. அதுக்குதான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க ஹதீஸ். அப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னா, நாம முடிவு செய்ய முடியாது. மார்க்கம் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் முடிவு செய்தவைகள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தீர்ப்பளித்தவைகள் தான் மார்க்கம். வெள்ளிக்கிழமை என்ற சிறந்த நாள், நோன்பன்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குது, ஆனா நோக்க முடியாது. அங்க என்ன சொல்லுவாங்க, தடுத்திருக்கிறார்கள். முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் நோன்பு நோற்றாலே தவிர, இங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் தேவை என்பதை புரிஞ்சுக்கொண்டு அவங்க சொல்றேன் இந்த விஷயத்தை. அப்ப எனவே அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ரபியுல் அவல் மாதம், இந்த ரபியுல் அவல் மாதத்துல செய்யப்படக்கூடிய விஷயங்கள்ல இப்ப ரசூலுல்லாஹி பிறந்த தினம், அந்த ரபியுல் அவல் முதல் பிறந்து 12 நாட்கள் ஓதப்படக்கூடிய மௌலிதிகள் சொல்றது, இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நபியின் மீது உள்ள மொஹப்பத், நேசம், நபியை புகழ வேண்டும் என்ற நோக்கங்கள் தான் இதில் இருக்குது. ஆனால் இதற்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையான்றது முக்கியமா இல்லையா சொல்லுங்க பாபம். இப்ப நபியை நேசிக்கிறோம், நபியை புகழுகிறோம், இந்த நோக்கம் இல்லாம வேற நோக்கம் இது இருக்குதா சொல்லுங்க பாபம். வேற நோக்கம் இல்லை, இந்த நோக்கத்துக்காக தான் செய்யறாங்க. சார், இப்படி செய்யறவங்க எதை சிந்திக்க மறக்கிறாங்க, இதற்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையா, அதை சிந்திச்சாங்களா சிந்திக்கல. இப்ப பாருங்க என்ன ஆதாரம் என்று சொன்னா, இப்ப அவங்க சொல்றாங்க ஆதாரம், நாங்க ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுவோம் என்று ஒரு கிளிப் வந்துச்சு. நானும் கேட்டேன் என்னோட ஆதாரம் பார்த்தா, அவர் என்ன ஆதாரம் சொல்றாரு சொன்னா, நபி அவர்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கொண்டாடுவார்கள், நபி அவர்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அவங்க பிறந்த தினத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு, ஹதீஸ் இருந்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், முஸ்லீம்ல வார ஹதீஸ் என்ன வருது, ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது இந்த திங்கக்கிழமை நீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கப்படுது ஏன் நீங்க திங்கக்கிழமை நோன்பு இருக்கிறீங்கன்னு கேட்கப்படுது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஃபீஹி உலித், திங்கக்கிழமை நான் பிறந்தேன், நான் பிறந்தது திங்கக்கிழமை, அதே போன்று எனக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதும் திங்கக்கிழமை, நான் நபியாக தெரிவு செய்யப்பட்டதும் எப்ப திங்கக்கிழமை. ரசூலுல்லாஹ் பிறப்ப மட்டும் அங்க சொல்லல, அவளுக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, அவர்கள் தன்னை நபியாக தெரிவு செய்யப்பட்டது, எல்லாம் தான் பதிலாக சொல்றாங்க. சரி, இப்ப இவங்க வந்து அப்படி சொன்னா என்ன செய்யணும், இவங்க இவங்களோட சரியான நியாயமான இவங்களோட வாதத்தில் நியாயம் இல்லை, இவங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கொண்டாடு, அது இங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நோன்பு தான் வச்சாங்க. இவங்களோட செயலை பாத்தீங்களா, நீங்க நோன்பா வைக்கிறீங்க, நாங்க நல்லா திண்டு கழிப்போம் நேர்மாற்றமா செய்யறாங்க. அப்படிதான் இப்ப ரசூலுல்லாஹ் பசியோட இருந்து நோன்பு வைக்கிறாங்க, பசியோட தான் இருக்கிறாங்க, பசியோட தாகத்தோட இருந்துக்கிறாங்க. அப்படி உண்மையில அதை செய்வீங்க, நோன்பு வைக்கணும். இப்ப நோன்பா வைக்கப்படுது, இங்க நல்லா வயிறு போட்டு சாப்பிடப்படுது, எது நடக்குது சொல்லுங்க, நேர் மாற்றமா நடக்குது. அப்ப நேர் மாற்றமா செஞ்சு கொண்டு சொல்றாங்க, ஆதாரம் இருக்கும் ஹதீஸ்ல, இது ஆதாரம், அது நல்ல தெளிவா தெரியுது. ரசூலுல்லாஹ் வந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள், அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிறப்பு அவங்க பிறந்ததுக்காக மட்டுமல்ல, அன்றுதான் நபியாக நான் தெரிவு செய்யப்பட்டேன், குர்ஆன் இறக்கி ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் வியாழக்கிழமை நோன்பு இருந்தாங்க, வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் வியாழக்கிழமை பிறந்தேன்னு சொன்னாங்களா இல்ல. அப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த ஆதாரம் வந்து சம்பந்தம் இல்லாம ஆதாரங்களை கொண்டு வந்து செய்யறாங்க, இதுல நுழைக்கிறார்கள். நாம் ஒரு இபாதத், ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தால் அந்த வணக்கத்துக்கு மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கீகாரம் தேவை. அங்கீகாரம் இல்லாமல் ஒரு செயல் என்ன செய்யாது, அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது மிக முக்கியமானது. இப்ப நாங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம் சொன்னா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கம்பெனிக்கு என்று சொல்லி ஒரு பொலிசி இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, சட்டதிட்டங்கள் இருக்குதா இல்லையா சொல்லுங்க பாபம். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனியுடைய ஒரு லெட்டர் என்று சொல்லி சொன்னா அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கணும், கம்பெனியுடைய லெட்டர் என்று சொன்னா கம்பெனியுடைய லெட்டர் ஹெட் இருக்கும், அதனுடைய கம்பெனியுடைய சீல் இருக்கும், பொறுப்பானவருடைய சைன் இருக்கும், இப்படி இருந்தாதான் அது என்னது, அதுக்கு மதிப்பு இருக்குது, அதுக்கு வெளியே வந்து அப்பதானே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி ஒன்றும் இல்லாம ஒருத்தர் ஒரு லெட்டரை தூக்கிட்டு வந்தா அது கம்பெனியோட லெட்டர் ஏற்றுக்கொள்வாங்களா இல்ல. அப்ப நாங்க என்ன நினைக்கணும், மறுமையில அல்லாஹ்விடத்தில் ஒரு அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அங்க அதுக்கு அங்க முத்திரை இருக்க வேண்டும், குர்ஆனுடைய சுன்னாவுடைய சீல் முத்திரை இருக்க வேண்டும், இருந்தா தான் அமல் செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இது மிக முக்கியமானது. நாங்க சாதாரண உலக விஷயங்களை இதை பாக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் என்னது, இப்ப உதாரணமாக இப்ப நீங்க ஒரு லெட்டர் கொடுக்குறீங்கன்னா அவங்களோட கையொப்பம், உங்களோட கையொப்பம் என்பது உங்களோட கையில் தாங்க இருக்கணும், இருந்தாலும் அவங்களோட லெட்டர் இல்ல, நீங்க எவனோ ஒரு சைன் வச்சு ஒரு லெட்டர் கொடுத்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, இது என்ன கையெழுத்துக்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா. அது மாதிரி உலக சாதாரண உலக விஷயங்கள் நாங்க இதை பார்க்கிறோம் என்று சொன்னா, அப்ப மார்க்கம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கீகாரம் வேணும், அங்கீகாரம் இல்லாம ஒரு செயல் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவங்க நினைக்கிறாங்க நாங்க எதை நன்மையா நினைக்கிறோமோ அதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அப்படி சஹாபாக்கள் விளங்கவில்லை, சஹாபாக்கள் அப்படி விளங்கல. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் வைத்தவர்கள் நபித்தோழர்களை போன்று யாரும் இல்லை, அப்படித்தானே, நபித்தோழர்கள் மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் வைத்து, அப்படி யாரும் வைக்கல, அந்த அளவு நேசம் வைத்தவங்க. இப்ப ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் 23 வருடங்கள் ரபியுல் அவ்வல் வந்துச்சு அவங்களுக்கு. மாதம் பிறந்தாங்க அப்படி என்பது உறுதி, சரியா? திங்கட்கிழமை பிறந்தாங்க என்பதும் என்னது உறுதி. ஆனா இத்தனை எந்த பிறையில பிறந்தாங்க என்பது உறுதி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க அதாவது அந்த மாதத்துல பிறந்தாங்க என்பது உறுதி. திங்கட்கிழமை அவங்களே சொல்றாங்க, ஹதீஸ்ல பார்த்தா முஸ்லிம் ஹதீஸ் வருது. எந்த எந்த தினம் எந்த பிறையில பிறந்தாங்க, எந்த நாள்ல பிறந்தாங்க என்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, பிற 9 பிற 10 11 12 இப்படி ஒரு கருத்து வேறுபாடு விஷயம். ஏன் இங்க கருத்து வேறுபாடு போறேன்னா, அவங்க தான் பிறக்கிறாங்கன்னு தெரியாதாங்க. பிறக்கிறது அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கே தான் நபி என்று எப்ப தெரியும்? அவங்க நுபுவத் நபித்துவம் கிடைச்ச பிறகுதான் அவங்களுக்கு கூட வழக்கத்தை அழைச்சிட்டு போறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்களிடத்திலே வந்த நாமூஸ் இருக்கிறாரே அவர் மூசாவிடம் வந்தவர், அவருக்கும் இறை செய்து கொண்டு வந்தவர் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுது அதெல்லாம். அப்ப அதுக்கு முந்தைய அவங்களுக்கு தெரியாது. அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், நபி உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தீர்கள், ஈமான் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தீங்க, குர்ஆன் சொல்லுது. அப்ப அதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, நபி அவங்க வந்து பிறந்த தினத்துல வந்து எந்த நாள்ல பிறந்தாங்கன்ற கருத்து வேறுபாடு உள்ளது. நீங்க ரஹீக்குல் மஹ்தூம் எடுங்க, ரஹீக்குல் மஹ்தூம் இப்ப தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு தொகுக்கப்பட்ட ஒரு நூல், அது தொகுக்கப்பட்டது. அதுல நீங்க எடுத்தீங்கன்னா அவர் வந்து பிறை 9 தான் குறிப்பிட்டார், பிறை 9 தான் சொல்றார், பிறை 9 தான் சொல்கிறார். அடுத்து நீங்க கவனிக்கணும், நபிகள் நாயகம் அவருடைய மறைவு மரணம் இருக்கிறானே, நபி அவங்க மரணிப்பதை நீங்க எடுத்தீங்கன்னா ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் மரணிக்கிறான், அது உறுதி. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் இருக்குதானே, அது வந்து எல்லாருக்கும் தெரியும், அவங்க இறை தூதர், எல்லாரும் உலகம் அவங்கள பார்க்குது. அப்ப அவங்களுடைய மரணத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது பிற 12 ரபியுல் அவ்வல்லதான் அது நிகழுது, திங்கட்கிழமை அது நிகழுது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, இப்ப இதுல வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது மறைவு நான் என்னுடைய பிரிவிற்கே அது எனது உம்மத்துக்கு மிகப்பெரிய கவலைன்னு சொல்றான். எனது உம்மத்துக்கு மிகப்பெரிய கவலை, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னா, ஒருவருக்கு அவரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கவலை துன்பம் ஏற்பட்டால் அவர் எனது பிரிவை எண்ணி பார்த்து தனது உள்ளத்தை என்ன செய்யணும், அமைதியாக்கி கொள்ளட்டும், தனது உள்ளத்தை சரி செஞ்சு கொள்றதுக்கு, தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு அவர் என்ன செய்யட்டும், எனது மறைவு எனது பிரிவு அந்த கவலை எண்ணி பார்த்து தனது உள்ளத்தை சமாதானப்படுத்திக் கொள்ளும் ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னு சொன்னா, அது அவ்வளவு பெரிய கவலை ரசூலுல்லாஹி பிரிவு இந்த உம்மத்துக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்க இதை கொண்டாடுறதா, இதை கொண்டாடுறது நியாயமா? இது ரசூலுல்லாஹி அந்த மரணிக்கக்கூடிய அந்த நாளை, மரணித்த நாளை, அதை வந்து எப்படி ஒருவர் சந்தோஷமா கொண்டாடலாம்? அவனோட பிரிவு என்பது கவலை. அப்ப எனவே நீங்க அந்த அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா இது பிழையானது. அடுத்து நீங்க என்ன கவனிக்கணும், ரசூலுல்லாஹி அவருடைய வாழ்நாள்லயோ அவங்க மரணித்த பிறகு சஹாபாக்கள் ஒரு சுமார் 40 வருடங்கள் அந்த 4 கலீபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க அந்த காலத்திலேயோ, அதற்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலோ, அதற்கு பிறகு அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலேயோ என்ன செய்யப்படல, அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் என்ன செய்யப்படவில்லை, ஒரு மௌலித் அவனுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படல. எப்ப ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு 360 தான் என்ன செய்யறாங்க, இது வந்து உருவாக்கப்படுது, இந்த வழிகேடு என்பது உருவாக்கப்படுது. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 4 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்களுக்கு இது தெரியாது. சுபஹானல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு நன்மையான விஷயம், ஒரு நல்ல காரியம் என்று சொன்னால் அதில் முந்தக்கூடியவர்கள் சஹாபாக்கள், அவங்களை யாராலும் முந்தியல. ஒரு நல்ல விஷயம் வைங்க, அதை இந்த உம்மத்தில் வந்து முதல்ல செஞ்சவங்க யாருதான், சஹாபாக்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சிறப்பெல்லாம் முதல்ல யாருக்குரியது, யாருக்குரியது, சஹாபாக்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ், நீங்கள் தான் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் மிகச்சிறந்த சமுதாயம். இது முதலாவது அந்த சிறப்பு யாருக்கு, சஹாபாக்களுக்கு, இவங்களுக்கு அருளப்பட்டது. அதுக்கு பிறகு நமக்கு அந்த சிறப்பு வரும், முதல் சிறப்பு அவர்களுக்கு தான். அப்படி சிறப்புக்குரியவர்கள் தான் நபித்தோழர்கள். அப்ப அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால் அவங்களோட பிறப்பைக்காக கொண்டாடல் என்று சொன்னா நிச்சயமாக அது மார்க்கம் அல்ல, தீன் அல்ல. அப்படி எடுத்து சம்பந்தம் இல்லாத ஆதாரங்களை கொண்டு வந்து வைக்கிறதுலே மிக தெளிவாக புரிந்து கொண்டு, இவங்களுக்கு நேரடியான ஆதாரம் எதுவும் இல்லை, நேரடியான ஆதாரம் இல்லை. இன்னொரு ஆதாரத்தை சொல்றாங்க, வாம்மா பிநியமத்தி ரப்பிக்க ஃபஹத்திதா. இதுல என்ன ஆதாரம் இருக்கு என்று பாத்தீங்கன்னா, இதுல என்ன சொல்லப்படுது, வாம்மா பிநியமத்தி ரப்பிக்க ஃபஹத்தி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை நீங்க என்ன செய்ய, மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தந்த நியமத்துகள் அருள்கள், அருள்களை சொல்லுங்கன்னு சொல்லி இதுல வருது. இப்ப இந்த வசனம் சஹாபாக்கள் அப்படியா விளங்கினாங்க? இப்ப சஹாபாக்கள் அப்படி விளங்கினா செஞ்சிருக்கணுமா இல்லையா? அவங்களோட பிறந்திருந்த கொண்டாடி இருக்கணும் அப்படியே விளங்கினாங்க. அருளை சொல்றது, ஒருத்தருக்கு வந்து பொருளாதாரம் இருக்குதா, அவருக்கு நல்ல உடுக்க முடியுமா, உடுக்கலாம் அவருக்கு, அவருக்கு அருள் இருக்குதா, அந்த அருள் அவருக்கு வெளிப்படுத்துறது குற்றம் கிடையாது, பெருமை வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. ஆனா என்ன செய்யலாம், அழகா உடுக்கலாம், அவருடைய பொருளாதாரம் அவருக்கு இருக்குதா, அது நல்ல ஒரு வாகனத்தை அவருக்கு பயணிக்கலாம், இதெல்லாம் தடை கிடையாது, நல்ல ஒரு வீட்டில் வாழலாம் என்று சொன்னா இதுக்கு என்ன தடை இல்லை, அதுதான் சொல்லுது இந்த வசனம். அப்ப எனவே ஒருவர்கிட்ட இருக்கக்கூடியதை வந்து பெருமையில் ஆணவம் இல்லாம அதை வெளிப்படுத்துறதுல மார்க்கம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இந்த வசனத்தை கொண்டு வந்து என்ன செய்ய நுழைக்கலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி என்பது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவில் அங்கீகாரம் இல்லைண்டா அந்த செயல் நிராகரிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க வந்து 12 நாள் அவங்க உட்கார்ந்து ஓதுறதிலிருந்து எல்லாம் எல்லாம் நிராகரிக்கப்படும். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதை எப்படி, சஹாபாக்கள் எப்படி புகழ்ந்தாங்க, புகழ்ந்ததுல உயர்ந்தது சஹாபாக்கள் புகழ்ந்த முறையா இல்லையா? நபிய நீங்க புகழ் உங்களுக்கு சொல்றேன், சஹாபாக்கள் தான் நன்மையில முந்தியவர்கள், அவங்கள முந்த முடியாது. அதனாலதான் ரசூல் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து உகது மலையளவு தங்கத்தை தான் நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க தர்மம் செஞ்சாலும் அவங்க கொடுத்த ஒரு பிடி அளவு உங்களால் அந்த இடத்துக்கு வரையலாம். உங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு கைப்பிடி அளவு கூட என்ன செய்யலாம், உங்களால நெருங்க முடியாது சொன்னாங்களா இல்லையா? இந்த சிறப்பு யாருக்கு, சஹாபாக்களுக்குரிய சிறப்பு. இப்ப நீங்க நல்ல கவனிங்க, சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து இப்படி வட்டங்கள் மாசம் மாசம் கவிதை பாடினாங்களா, அவர் ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரு ஆதாரம் கிடையாது. சஹாபாக்கள் நபியை உயிரை விட மேலாக நேசித்தார்கள், அந்த நேசம் உண்மை என்று குர்ஆனும் சுன்னாவும் சொன்னது. எங்கட நேசம் உண்மையா இல்லையான்னு தெரியாது, அப்படிதானே? இப்ப நாங்க நபியின் மீது வைத்த நேசம் உண்மையா பொய்யான்னு தெரியுமா? இது நமக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா சஹாபாக்களுடைய நேசம் உண்மை என்று குர்ஆனும் ஹதீஸும் என்ன செய்தது, சான்று பகர்ந்தது. அவங்களோட நேசம் உண்மையானது, அதற்கு சாட்சி இருக்குது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் கட்டுப்பட்டாங்க தெரியுமா? ஹுதைபியாவை நீங்க எடுத்து பாருங்க, ஹுதைபியால சுமார் ஒரு 1400 நபித்தோழர்கள் அங்க வராங்க. என்னதுக்கு வந்தாங்க, உம்ரா செய்ய வந்தாங்க, யுத்தத்துக்கு போருக்கு வரல, போருக்கு தயாராகி வரல, அவங்க உம்ராவுக்கு தான் வந்தாங்க. உம்ராவுக்கு வந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு போர் என்பது அவங்களுக்கு திணிக்கப்படுது, நிர்பந்திக்கப்படுறாங்க. எப்படி திணிக்கப்படுறாங்கன்னா, அதாவது அனுப்பப்பட்ட தூதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்படுறாங்க மக்காவுக்கு, அனுப்பப்பட்ட தூதுவர் திரும்பி வரவில்லை, கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தி வருது. இப்பதான் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்கடா, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால கொல்லப்பட்டிருந்தால், அவர் அங்க கொல்லப்பட்டிருப்பான்டா, நாங்க என்ன செய்வோம், நாங்க போரிடுவோம், யுத்தம் செய்வோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இங்க யுத்தம் என்பது சாதாரண இல்லை, யுத்தத்துக்கு தயாராக வரல, யுத்தத்துக்கு ஆயத்தமாகி வரல. இங்க மக்கள் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாம் ஆயுதத்தோடு இருக்கிறாங்க, போதிய பலத்தோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு பையல் செய்து கொடுங்க, போர் செய்வோம் அப்படின்னு கேட்டவுடன் சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பேரும் பையல் செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் ஸலமத்து பின் அக்வர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டு, நீங்க எதுக்காக அன்றைய நாளில் பையல் செய்து கொடுத்தீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, எதுக்கு பையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, பயஅ அலல் மௌத், நாங்க மௌத்துக்கு தான் பயம் செஞ்சு கொடுத்தோம் அன்று ரசூல் அவங்க பயம் செஞ்சு கொடுத்தது தெரியுமா, மௌத்துக்கு மரணத்துக்கு. ஏன்னா நல்லா தெரியும் எந்த அவங்களுக்கு எந்த ஒரு பலம் இல்ல, அப்படியுமே தவக்குள் வச்சிருந்தாங்க, போர் ஒன்று வந்தா பெரிய இழப்பு இருக்கும், ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நாங்க கட்டுப்பட்டோம், அவர்களுக்கு நாங்க மௌத் மரணத்துக்கு தான் பயம் செஞ்சு கொடுத்தோம். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினா இல்லையா, எப்படி இறக்கிறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத அஷ்ஷஜரா فَعَلِمَ مَا فِي قُلُوبِهِمْ وَأَنزَلَ السَّكِينَةَ. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மரத்தின் கீழ் உங்களிடம் பயம் செய்து தந்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். எல்லோரும் அல்லாஹ் யாரையும் விதி விலக்கு சொல்லல, கொஞ்சம் பேர் இருந்தாங்க, சில முனாஃபிக்கள் ஓதிங்க தனி விஷயம், நீங்க எடுத்தீங்க சொன்னா யாரெல்லாம் பயம் செய்து கொடுத்தாங்களோ உடனே வசனம் இறங்குது, அல்லாஹ் சொல்றான் அவங்க அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அதுல முக்கியமான இடம் தெரியுமா, ஃபஅலிம மா ஃபி குலூபிஹி, அந்த உள்ளங்கள் உள்ளதை எல்லாம் அல்லாஹ் அறிந்தான். அந்த உள்ளத்துல என்ன இருக்கல்ல, பொய் இருக்கல்ல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்களே என்ன செய்யறது, அவங்க முகத்துக்காக பைய செஞ்சு கொடுக்க வேண்டுமே, இல்லாட்டி அவங்க ஏதாவது நினைப்பாங்களே, இப்படி பைய செய்யலாம் யாரும். எல்லோரும் அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மை அந்த உள்ளங்கள் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்தனால உடனே வசனம் இறங்கிச்சு. அப்ப சுபஹானல்லாஹ், இப்படி நேசித்தவங்க யார, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்க. எனவே அவங்க இப்படி ஒரு மீலாது விழா கொண்டாடுதல், ஒரு நபி அவங்க பிறந்த தினம் விழா கொண்டாடல் என்று சொன்னா நன்றா புரிஞ்சுக்கோங்க, இது மார்க்கத்துல கிடையாது. மார்க்கத்துல இப்படி ஒரு நடைமுறை இல்லை. இது 4வது நூற்றாண்டுல உருவாகுது என்று சொன்னா இதுக்கு எப்படி மார்க் அங்கீகாரம் வரும். 4வது இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் இறுதி ஹஜ்ஜில அரபால் இருக்கும் போது அல்லாஹ் இறக்குறான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொன்னால், அந்த நிறைவு செய்யப்பட்ட மார்க்கத்தில் இது இருக்க எப்படி ஒன்று இருக்கல்ல, இது 4வது நூற்றாண்டுல வரக்கூடிய ஒன்று, எப்படி மார்க்கமாகும். அறிஞர்கள் என்ன கேட்கிறார்கள், அன்று தீன், அன்று மார்க்கமாக இல்லாத ஒன்று இன்று எப்படி மார்க்கமாக முடியும், அதுதான் கேள்வி. அன்று ஒன்று தீன் இல்லை, இன்று தீன் ஆகிறாரு, அன்று எது தீனோ அதுதான் இன்றைக்கு தீன், அதுதான் இன்றைக்கு மார்க்கம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபியின் மீது நேசம் வைக்கிறோமா, அந்த நேசத்தை சஹாபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினாங்க அது மாதிரி வெளிப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் எப்படி நபியை புகழ்ந்தாங்க அது மாதிரி நாங்கள் நபியை புகழ வேண்டும். நபியின் மீது நாம் அதிகமாக சலவாத்து சொல்வது, நபியின் மீது அதிகம் சலவாத்து சொல்வதுதான் நபியை நாம் புகழக்கூடிய முறை. அதே போன்று சஹாபாக்கள் எதை விளங்கினாங்க, நபியின் மீது நேசம் என்பது அவங்களை அணு அணுவாக பின்பற்றுவது, அதுதான் சஹாபாக்கள் கண்ட நேசம். என்ன, அவங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றுவது, அணு அணுவாக அவங்களை நாம் பின்பற்றுவது, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர்களை பின்பற்றுவதுதான் உண்மையான நேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்றது இது மேடை அடிச்சு விளங்கா இப்படி இந்த கவிதைகளை பாடினதால நேசம் வந்துடாது. இதெல்லாம் என்னது நேசம், இதெல்லாம் நேசம் கிடையாது. நேசம் என்றால் அதுக்கு முன்மாதிரி சஹாபாக்கள் அவங்க எப்படி நேசித்தாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை, அது போன்று நாம் நேசிக்கிறது. எப்படி நேசம் என்றால் அவர்களை நாம் ஒவ்வொன்றிலும் பின்பற்றுவது, பின்பற்றினால் நாம் வெற்றி பெறலாம். மறுமையில நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அந்த ஹவுதுல் கௌசர், இந்த சிறப்பு யாருக்கு கொடுக்கப்படும், ஹவுதுல் கௌசர் யாருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படுகின்ற தடாகம். மறுமையில ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இதில் எனது கரத்தால் யார் கொஞ்சம் அவருக்கு தண்ணீர் கிடைக்குதோ அவருக்கு எனது தாகமே ஏற்படாது, தாகமே கிடையாது ஏற்படாது, அவ்வளவு பெரிய பாக்கியம். இதிலிருந்து சிலர் தடுக்கப்படுவாங்களா இல்லையா, இதிலிருந்து என்ன செய்வாங்க, மலக்குகள் பலரை தடுப்பாங்க, இந்த தண்ணி அவன் பாக்கியம் கிடைக்காது அவங்களுக்கு. சூரியன் மிக அண்மையில் ஒரு சாணாலோட கொண்டு வந்து வைக்கப்பட்ட நாளில் தண்ணீர் எவ்வளவு தேவையாயிருக்கும், அந்த நாளில் தண்ணீர் கிடைக்காது, மலக்குகள் தடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்வார்கள், விடுங்கள், அவங்க எனது சமுதாயம், எனது உம்மத். அப்ப சஹாபாக்கள் சொல்வார்கள், மலக்குகள் சொல்வார்கள், நபியே உங்களுக்கு பிறகு இவங்க மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கியவைகள் உங்களுக்கு தெரியாது, நீங்க மரணத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க இவங்க, மார்க்கத்தின் பெயரால் நிறைய புதிய வகைகளை உருவாக்கினாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு தீனில் மாற்றத்தை உருவாக்கியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், விரட்டுங்கள் அவர்களை. அதான் சொல்றாங்க, சொல்லுவாங்க கேடு என்னது, அவங்களுக்கு தண்ணீர் கிடையாது. அப்ப இந்த பாக்கியம் கூட மறுமையில கிடைக்காமல் போகும் யாருக்கு தெரியுமா, மார்க்கத்தின் பெயரால் யார் புதிதாக ஒன்றை செய்வாங்களோ. அப்ப இவங்க இந்த லிஸ்ட்ல வருவாங்க, இந்த மௌலிது கொண்டாடுறதுலாம் இந்த லிஸ்ட்ல வரும். ஏன்னா ரசூலுல்லாஹி காட்டி தராத ஒன்றா இல்லையா, ரசூலுல்லாஹி மார்க்கமாக்காத ஒன்றா, இது வந்து மார்க்கமாக்கிய ஒன்றா இல்ல. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா மௌலிது அந்த அதனுடைய பாட அந்த வரிகள் எடுத்து பாத்தீங்கன்னா, அதை உண்மையில ஒருத்தன் வந்து பொருள் உணர்ந்து படிச்சான்னா அவன் அதே நிமிஷம் இஸ்லாத்துட்டு வெளியே போவான். அவ்வளவு பயங்கரமான சிறுக்கான வார்த்தைகள். ரசூலுல்லாஹி 23 வருடம் என்ன உழைப்பு செஞ்சாங்களோ அந்த தாவா அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய அதுல இருக்கு. அவர்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் தேடுங்கள், ஒரு நாளைக்கு நான் 70 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தின் பாவ மன்னிப்பு நான் தேடுகிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹிட்ட என்ன செய்யப்படுது, யாமன் சமாதா வஜித்தரம் துப்வா தரி பருஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன, குற்றம் செய்தவனே நீ உனது நீ தௌபா செய்து உனது பாவத்தை உணர்ந்து ஹரத்தில் அடக்கப்பட்டிருக்கிறாரே அவரிடம் ஒதுங்கு, அவரிடம் போய் தௌபா செய். இப்படி எழுதினா இது இப்படி ஒருத்தன் செஞ்சா என்னது ஆகும், உடனே அவன் இஸ்லாத்தோடு வெளியே போவான். அல்லாட்ட தான் ஒருத்தன் பாவ மன்னிப்பு தேடுவன். பல்லா குர்ஆன் சொல்றான் எப்படி தெரியுமா, வமல்லம் யதுப் ஃஉலாயிக ஹுமுஸ் ஸாலிமூன், எவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஹுஜுராத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா, இவர்கள் தௌபா செய்யவில்லையோ அவங்க தான் அநியாயக்காரன் சொல்றான். அல்லாட்ட தௌபா செய்யாதவனே அநியாயக்காரன், அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் போயிட்டு தௌபா செஞ்சா அவனை எதிர சேர்க்கிறது. நினைச்சு பாருங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யாதவனே அநியாயக்காரன். அப்ப அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் போயிட்டு ஒருத்தன் தௌபா செஞ்சான், அவன் அவன் எந்த சேர்க்கிறது அக்கிரமக்காரன் தான், அதை விட கொடுமையானதான் சேர்க்கணும். புரியுது சொல்றேன், அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹுடைய கரங்கள் பகல் முழுவதும் விரிக்கப்பட்டிருக்கிறேன். இரவிலே பாவம் செய்பவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவது, இரவு முழுவதும் விரிக்கப்பட்டிருக்குது, பகலில் பாவம் செய்பவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது. அப்ப எனவே அல்லாஹ் அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ரப்புக்குரியது, அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப இப்படி அந்த அல்லாஹுடைய அதிகாரத்தை தூக்கி அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய வரிகள் அதற்கு பார்க்கலாம் நீங்க. அப்ப இதை ஒத்தம் படிச்சான்னு சொன்னான் பொருள் நவுதுபில்லா, அவன் அந்த நிமிடம் இஸ்லாத்துக்கு வெளியே போவான், வெளியே போக வெளியே போயிடுவான். அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள். எனவே நறுஞான சகோதரர்களே, அப்ப இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் நாம் முடிவு செய்வதல்ல, அல்லது ஒரு ஜமாத் முடிவு செய்வதல்ல, அல்லது ஒரு இயக்கம் முடிவு செய்வதல்ல, ஒரு தலைவர் முடிவு செய்வதல்ல. மார்க்கம் என்றால் அல் குர்ஆனும் சுன்னாவும் அதில் அங்கீகாரம் இருக்குது அந்த செயலுக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வதென்று நமக்கு தெரியும், உங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்வதென்று நமக்கு கற்றுத்தாருங்கள் கேட்டாங்களா இல்லையா? சஹாபாக்கள் நினைச்ச ஒரு சலவாத்து தயாரிச்சிருக்கலாமா இல்லையா? அவங்களுக்கு அழகான, இதை விட அழகான வாழ் ரசூலா மீது அவங்க வைத்திருந்த அன்புல மஹப்பத்தில் அழகா தயாரிச்சிருக்கலாம். ஆனா அவங்க எதை விளங்கினாங்கண்டா, நபி அவங்க கற்றுத்தந்தாதான் இபாதத். நல்லா புரிஞ்சுக்கோ, நபி அவங்க கற்றுத்தந்தாதான் வணக்கம். சஹாபாக்கள் சொல்றோம், ஹசான் சாபி கவிதை படிக்கவில்லையா, அப்துல்லா இப்னு ரவாஹ கவிதை படிக்கலண்டா, அது வணக்கம் அல்ல, அவங்க படிச்ச கவிதை வணக்கம் அது. அப்படி யாரும் அங்க பிரிண்ட் போட்டு கொடுத்து ஒவ்வொரு சஹாபாக்கள் வீட்டில் ஓதினாங்களா? கிடையாது. ஹசான் இப்னு சாபி படித்த கவிதைகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி சொல்லுவாங்க, எல்லா வீட்டுக்கும் கொடுங்க, அதை நீ ஓதி வாங்க அப்படி சொன்னாங்களா? அது வந்து அந்த குரேஷி காபிர்கள் கவிதையில அல்லாஹ்வுடைய ரசூலை மார்க்கத்தை நிகழ்ந்த போது கவிதையும் மறுப்பு கொடுக்கப்பட்டது, அதுக்குதான் அவரை பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்வது என்று கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹ் சலவாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப சஹாபாக்கள் சரியா புரிஞ்சிருந்தாங்க, எதை புரிஞ்சிருந்தாங்க, மார்க்கம் என்றா அல்லாவுடைய ரசூல் கற்றுத்தந்தாதான் மார்க்கம், தீன் என்றா அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்தாதான் தீன். இப்ப எப்படி எடுத்து பாருங்க, நிறைய சலவாத்துகள் உருவாக்கிக்கிறாங்க. சலாத்து நாரியா, இது வந்து மிஸ்ர்ல யாரோ ஒருத்தர் உருவாக்கின ஒரு சலவாத்து இல்லைங்களா? அதில் உள்ள வார்த்தைகள் பயங்கரமான சிறுக்குடிய வார்த்தைகள். இதை 4444 போதினா பறக்கத்து கிடைக்கும் என்று எழுதி வச்சுக்கிறான், பறக்கத்தெல்லாம் கிடைக்காது, நரகத்து தான் போயிடும். அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் தான் அது இருக்கு. அப்ப இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சலவாத்தினை எடுத்து பார்க்கலாம், அந்த ஒரு ஹத்தாது ராத்தின ஒரு புக்ல அனுப்பி வச்சுக்கலாம், அது 4 தர கபரு கிட்ட போயிட்டு ஓதினா கபருடைய வேதனை இல்லாமல் போக வேண்டும், ஒரு சலவாத், எந்த ஆதாரமும் இல்லை. இப்படி நிறைய சலவாத்துகள் என்ன செய்யறாங்க அவங்களா, இப்படி உருவாக்க முடியுமா? இப்ப சஹாபாக்கள் உருவாக்கி இருப்பாங்களே, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த சலவாத்தில் தான் அவன் ஓதி வந்தான், அது அவன் ஓதுனதா நமக்கு மார்க்க சொல்லித் தரு. எனவே நறுமையான சொல்லலே, அப்ப தீன் மார்க்க விஷயங்கள்ல நமக்கு இந்த தெளிவு இருக்க வேண்டும். நன்மை என்று நாம் முடிவு செய்வதல்ல, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவு செய்தவைகள் தான் நன்மைகள். எனவே அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆசீர்வதிவானாக என்று கூறி நிறைவு செய்யும்.